الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த ஹுதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களை இந்த உலகத்திலே பின்துயர்ந்த நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பல்வேறுபட்ட அருட்கொடைகளை கொடுக்கிறான். அந்த அருட்கொடைகளிலே அவனுடைய சொத்து செல்வம், அவனுடைய பணம் என்பது அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றாக இருக்கிறது. இந்த சொத்து செல்வங்களை மனிதன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக் கொள்ள வேண்டும், உழைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய மார்க்கத்தின் கட்டளையாக ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மனிதனும் மற்றவர்களிலே தங்கியிருக்கக்கூடாது, பிச்சை வாங்கக்கூடாது. பிச்சை வாங்குகின்ற மனிதனை பொறுத்தவரையிலே நாளை மறுமையிலே அவன் முகத்திலே எந்தவிதமான சதையும் இல்லாமல் வெளிவருவான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும், எங்களுடைய சொந்த காலிலே நிற்க வேண்டும், மற்றவர்களிலே தங்கியிருக்கக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிகவும் கவனமாக இருக்கிறது என்பதை முதலிலே சொல்லி வைக்க விரும்புகிறோம். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அப்துஹு யஸ்ஆ ஃபீ தலபில் ஹலால். நிச்சயமாக அல்லாஹு தஆலா விரும்புகிறான் தன்னுடைய அடியான் ஹலாலான சம்பாத்தியங்களிலே முயற்சி செய்வதை விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஃபம் ஷூஃபி மனாகிபிஹா, நீங்கள் பூமி எங்கள் பறந்து செல்லுங்கள், அவனுடைய ரிஸ்கை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் போல சொந்த கையினால் உழைத்து அவர்கள் தங்களுடைய சம்பாத்தியங்களை செய்து தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், கடைசியாக வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். எல்லோரும் உழைத்திருக்கிறார்கள், சம்பாதித்திருக்கிறார்கள், சொத்து செல்வங்களை சேகரித்திருக்கிறார்கள் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஆடு மேய்க்காமல் இல்லை என்று சொன்னார்கள். ஏன் ஆடு மேய்க்க வேண்டும்? அது ஒரு அற்பமான தொழில் அல்ல. மனிதனுக்கு வருமானம் தேவை, மனிதனுக்கு பணம் தேவை, சொத்து செல்வம் தேவை என்ற அடிப்படையில் தான் அப்படியான ஒரு கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தச்சன் வேலை செய்தவர்களாக, ஒரு காப்பெண்டராக இருந்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து சாப்பிடுவதனை விடவும் சிறந்த உணவு இருக்க முடியாது. காரணம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த கையினால் சாப்பிடக்கூடியவர்களாக,
உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, உழைப்பது சம்பாதிப்பது என்பதெல்லாம் ஒரு இபாதத். அது கட்டாயம். மனிதனுடைய வாழ்க்கைக்கு உடுப்பு தேவை, அவனுக்கு வீடு தேவை, அவனுக்கு மருத்துவ தேவை இருக்கிறது, மற்றமுண்டான அடிப்படையான தேவைகள் எல்லாம் இருக்கின்றன. அவன் இஸ்லாத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் அவனுக்கு தேவை பணம் என்பதனால்தான் அந்த பணத்தை தேடுங்கள், சொத்துக்களை சேகரியுங்கள் என்ற கருத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதனை விடவும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இங்கு பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால், இப்படியாக உழையுங்கள், நீங்கள் சம்பாதியுங்கள் என்றெல்லாம் சொன்ன இஸ்லாம் அந்த உழைப்புக்கும் பல வரையறைகளை, பல கட்டுப்பாடுகளை, பல நியமங்களை சொல்லி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. உழைக்கின்ற பொழுது மனிதன் ஷைத்தானுக்கு கட்டுப்படுவான், தன்னுடைய மனதுக்கு கட்டுப்படுவான், பணத்துக்கு கட்டுப்படுவான், ஆகரத்தை மறந்து விடுவான், தனக்கு தந்த ரப்பை அவன் மறந்து விடுவான். அதன் காரணமாக பல்வேறுபட்ட பாவங்களிலே அவன் சம்பந்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அதனை பற்றி மிக விரிவாக இஸ்லாத்திலே பேசப்பட்டிருக்கிறது. களவு எடுப்பது மிக பயங்கரமான ஒரு குற்றம். ஒரு மனிதன் களவு எடுத்தால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது. எனவே களவு எடுத்து சம்பாதிக்க வேண்டாம். வட்டி என்பது பெரும்பாவங்களிலே ஒன்று. லஞ்சம் கொடுக்கவும் வேண்டாம், லஞ்சம் எடுக்கவும் வேண்டாம். பதுக்கலிலே ஈடுபட வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். அதே போன்று பொய் சத்தியம் செய்து உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்ய வேண்டாம். உங்களுடைய பொருட்களிலே இருக்கின்ற குறைபாடுகளை மற்றவர்களுக்கு தெரிவித்துத்தான் உங்களுடைய பொருட்களை நீங்கள் விற்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ கட்டுப்பாடுகளை இந்த வியாபார நடவடிக்கைகளுக்காக, தொழில்களுக்காக இஸ்லாம் போட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். முதலாவது இஸ்லாம் வரையறை செய்திருக்கின்ற முதலாவது கட்டுப்பாடு, அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடாது. எதனை அளந்தாலும் எதனை நிறுத்தாலும் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதிலே கடுகளவேனும் அநியாயம் நடந்துவிடக்கூடாது என்பதிலே இஸ்லாம் மிக கவனமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவுக்கு பெயர் சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்பதாகும். அளவை நிறுவையிலே மோசடி செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு வயல் எண்ணப்படக்கூடிய நரகத்திலே இருக்கின்ற ஒரு ஓடை தான் சொந்தமானது என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஆரம்பிக்கின்றான். அவர்கள் மறுமை நாளை விசுவாசிப்பதில்லையா என்று கேட்கின்றான். சாதாரணமான குற்றம் அல்ல அளவை நிறுவையிலே மோசடி செய்வது என்பது. நீங்கள் வரலாற்றிலே எடுத்து பார்த்தால், குர்ஆனை ஆய்வு செய்து பார்த்தால், உலகத்திலே வந்த பல்வேறுபட்ட நபிமார்களுக்கு மத்தியிலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு நபியாக இருந்தார்கள். அவர்களுடைய பணி, அவர்களுடைய மிஷன், அவர்களுடைய நோக்கு மிக அடிப்படையிலே இருந்தது எதிலே? அந்த மக்களுக்கு மத்தியில் இருந்த கொடுக்கல் வாங்கலிலே இடம்பெற்ற அநீதிகளை, அக்கிரமங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் இரண்டு முக்கியமான நோக்கங்களை இந்த உலகத்திலே சொன்னார்கள். முதலாவது, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க வேண்டாம். இரண்டாவது சொன்னார்கள், உங்களுடைய வியாபார கொடுக்கல் வாங்கலிலே, குறிப்பாக உங்களுடைய அளவை நிறுவையிலே நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். பாருங்கள் சகோதரர்களே, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு விதமான பாவங்களை அழிப்பதற்காக வேண்டி வந்தவர்கள். முதலாவது அவர்கள் இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யுங்கள் என்று எல்லோரும் சொன்னார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹோமோசெக்சுவல் எனப்படக்கூடிய அந்த சமபால், அந்த உறவை அவர்கள் அழிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே இருந்த ஃபிரௌனுடைய அட்டூழியங்களையும் அனாச்சாரங்களையும் அழிப்பதற்காக வேண்டி வந்தார்கள். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வியாபார கொடுக்கல் வாங்கலிலே இடம்பெற்ற திருகு தாளங்களையும் அட்டூழியங்களையும் அழிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால், அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து அல்லாஹ்வை தவிர மற்றும் பல தெய்வங்கள் வணங்கப்பட்டு வந்தன, அவற்றை நீங்கள் உதாசீனம் செய்ய வேண்டும், அல்லாஹ் மாத்திரமே சக்தியுள்ளவன் என்ற கருத்தை மிக ஆழமாக வலியுறுத்துவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 10க்கு மேற்பட்ட இடங்களிலே பேசுகிறான். என்ன காரணம்? அவர்கள் வாழ்ந்த சமூக அமைப்பிலே இருந்த மனிதர்கள் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். கட்டடம் கட்டியிருந்தார்கள். மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்களை வைத்து வணங்கி அவர்கள் வியாபாரம் செய்து வந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே இருந்த மிக பயங்கரமான தவறு, அவர்கள் அளக்கின்ற பொழுதும் நெருக்கின்ற பொழுதும் அநியாயம் செய்தார்கள், அவர்கள் வழிப்பறை கொள்ளையிலே ஈடுபட்டார்கள், மற்றவர்களுடைய சொத்து சுகங்களை எந்தவிதமான வரையறைகளும் இல்லாமல் அனுபவித்து வந்தார்கள். எனவேதான் அவர்களுக்கு எதிராக அல்லாஹு தஆலாவுடைய நபி அவ்வாறு பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் மிக முக்கியமாக அதனைத்தான் குறிக்கோளாக கொண்டிருந்தது. வைலா மதியன் அஹாஹும் ஷுஐபா, மதியன் என்ற பிரதேசத்துக்கு அவர்களுடைய சகோதரன் ஷுஐபை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அவர் என்ன சொன்னார்? வலா தன்குஸுல் மிக்யால வல் மீசான் வலா தபஹஸுன் நாஸ அஷ்யாஅஹும் வலா தஅதௌ ஃபில் அர்லி முஃப்ஸிதீன். நீங்கள் அளவை நிறுவையிலே மோசடி செய்ய வேண்டாம், மனிதர்களுக்கு கொடுக்கின்ற உரிமைகளிலே நீங்கள் குறைபாடு செய்ய வேண்டாம், பூமியிலே நீங்கள் விஷமம் செய்ய வேண்டாம் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக நாங்கள் குர்ஆனிலே 10க்கு மேற்பட்ட இடங்களிலே பார்க்கிறோம். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு பூர்ணமான வாழ்க்கை திட்டம். தொழுவது மாத்திரமல்ல, ஹஜ் செய்வது மாத்திரமல்ல, நோன்பு பிடிப்பது மாத்திரமல்ல, மனிதனுடைய வாழ்க்கையின் சகல விவகாரங்களுக்குமான வழிகாட்டல்களை இஸ்லாம் கொண்டிருக்கிறது. அவன் எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி ரப்பை திருப்திப்படுத்த வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கல்வியினுடைய முக்கியத்துவம் என்ன என்றெல்லாம் ஆயிரக்கணக்கான வழிகாட்டல்களை கொண்டிருப்பதுதான் இஸ்லாம். ஒரு மனிதன் சொல்ல முடியாது, என்னுடைய பணம், என்னுடைய உடம்பு, என்னுடைய ஸ்கில்ஸ் இவற்றையெல்லாம் நாம் பயன்படுத்தி எப்படியும் நான் உழைப்பேன், அதனை தட்டி கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கான எந்த உரிமையும் அவனுக்கு கிடையாது. சொத்துக்களுக்கு உண்மையான சொந்தக்காரன் அல்லாஹு தஆலா. அவன் தான் தீர்மானிக்க வேண்டும் எது ஹலால் எது ஹராம் என்று. அந்நியவர்களுடைய சொத்துக்களை உண்டு கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு கேட்கப்படுகின்ற துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய அருள் அந்த வியாபாரத்துக்கு இருக்க மாட்டாது, அந்த மனிதன் உலகத்திலும் மறுமையிலும் தண்டிக்கப்படுவான் என்ற கருத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே இப்படியான ஒரு பிரச்சாரத்தை மிக வேகமாக கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த சமூகம் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வியை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நீங்கள் ஒரு கொள்கையின்பால் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விசுவாசத்தின்பால் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த விசுவாசம் தானா நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களை விடும்படி உங்களுக்கு சொல்லுகிறது. எங்களுடைய சொத்து செல்வங்களிலே நாங்கள் விரும்பிய போது விரும்பிய வாரெல்லாம் நடக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லுவதற்கு அதுதானா காரணம் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அவர்கள் நினைத்த தெய்வங்களை எல்லாம் வணங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இரண்டாவது எதிர்பார்க்கிறார்கள், அவர்களுடைய பொருளாதார விஷயங்களிலே இஸ்லாம் தலை போடக்கூடாது என்று. அப்படியான மார்க்கம் அல்ல. எங்கே உழைத்தாய், எப்படி உழைத்தாய், எதிலே செலவு செய்தாய், ஒவ்வொரு ரூபாயும் உனக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்பதனை மிக கவனமாக விசாரிப்பதற்கான முழு தகுதியும் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கிறது என்பதனைத்தான் அதன் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு பிரச்சாரம் செய்தும் அவர்கள் கேட்கவில்லை. அவர்கள் பெரிய வியாபாரிகளாக இருந்தார்கள். யமனுக்கும் சிரியாவுக்கும் இடையிலே, ஈராக்குக்கும் எகிப்துக்கும் இடையில் இடம்பெற்ற மிகப்பெரிய வியாபாரத்தின் சொந்தக்காரர்களாக அந்த மதியன் வாசிகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கவுங்கள் காணப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை எப்படி அழித்தான், அவர்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? வியாபாரத்திலே செய்த மோசடி. அவர்கள் அழிக்கப்பட்டதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை ஒரு நிலநடுக்கம், ஒரு பூமி நடுக்கம் அவர்களை பீடித்துக் கொண்டது. அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்குள் எந்த விதமான உயிர்களும் இல்லாத கட்டைகள் போன்று படுத்து கிடந்தார்கள். உயிர்கள் வாங்கப்பட்டார்கள். அவ்வளவு பணம் இருந்தும், அவ்வளவு சொத்து இருந்தும், அவ்வளவு பெரிய வியாபாரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தும் அவர்களை அல்லாஹு தஆலா அழித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதனை ஏன் நாங்கள் சொல்லுகிறோம், ஏன் இதனை பற்றி பேச வேண்டியிருக்கிறது? நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு வியாபார சமூகமாக பார்க்கப்படுகின்றோம். எங்களை அந்நிய சமூகங்கள் ஒரு மதிப்புக்குரிய சமூகமாக ஒரு காலத்திலே பார்த்தார்கள். இந்த நாட்டிலே கவளமா எனப்படக்கூடிய ஒரு முக்கியமான வியாபார அணுகுமுறையை அறிமுகம் செய்து இந்த நாட்டின் நேஷன் பில்டிங் எனப்படக்கூடிய நாட்டை அபிவிருத்தி செய்கின்ற பிரமாண்டமான பணிக்கு முக்கியத்துவம் அளித்து பங்களிப்பு செய்த சமூகம் என்று எங்களை பார்த்தார்கள். புலனறுவை காலத்திலே அரசனுடைய அரசவையிலே சுமார் 5க்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் அந்த அரசனுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற அளவுக்கு, வெளிநாடுகளுக்கு தூதுவர்களாக போகின்ற அளவுக்கு, குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தமாக ஆலோசனை சொல்லுகின்ற அளவுக்கு மதிப்புக்குரிய ஒரு சமூகமாக இந்த நாட்டிலே நாங்கள் காணப்பட்டோம். இன்றும் கூட மடிகே எனப்படுகின்ற பல கிராமங்களை மத்திய மாகாணத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஏன் முஸ்லீம்களுக்கு அந்த கிராமங்கள் வழங்கப்பட்டன என்றால், இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு அவர்கள் பங்களிப்பு செய்த உயர்ந்த சமூகமாக இருந்தார்கள். ஆனாலும் கவலைக்குரிய விஷயம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டிலே முஸ்லிம் சமூகத்தை நோக்கி கைகள் நீட்டப்படுகின்றன, விரல்கள் நீட்டப்படுகின்றன. எந்த ஒரு சமூகமும் இவ்வாறு அவமானமாக நோக்கப்படவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தின் நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா ஒரு சமூகத்தையே அழித்தது வியாபார கொடுக்கல் வாங்கலிலே இடம்பெற்ற அநீதிக்காக என்றால், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் இவ்வாறு அழிக்கப்பட்டது என்றால் அதனை பற்றி நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதலாவது விஷயம். இரண்டாவது, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது. முதலாவது மிக பிரமாண்டமான பெரிய தவறு அளவை நிறுவையிலே மோசடி செய்வது. இஸ்லாம் பல வகையான ஒழுங்குகளை சொல்லி இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு கட்டுப்பாடு, ஒரு வகையான ஒரு ஹராம், ஒரு பெரும்பாவம், கபீரத்தும் மினல் கபாயர் என்று அரபிலே சொல்லுவார்கள். சத்தியம், பொய் சத்தியம் செய்து ஒரு பொருளை விற்பனை செய்வது. அது இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளாக இருக்கும், ஆனால் அதற்கு லேபர் ஒட்டுவார்கள், மேட் இன் இந்தியா என்று, மேட் இன் சைனா என்று ஒட்டுவார்கள். காரணம் என்ன? எப்படியாவது உழைக்க வேண்டும் என்ற அந்த ஆசை. முஸ்லிம் சமூகத்தை பற்றி மாத்திரம் நாங்கள் சொல்லவில்லை, யார் செய்தாலும் அது தவறு தவறு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேரை நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை சுத்தம் செய்ய மாட்டான், அவர்களோடு பேச மாட்டான். அந்த மூணு பேரில் ஒருவன் யார்? அல் முனஃபிக்கு ஸில்அதஹு பில் ஹலஃபில் காதிப், தன்னுடைய வியாபார பண்டத்தை பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்கின்ற வியாபாரி. அந்த மனிதன் அந்த பொருளிலே இல்லாத சில விஷயங்களை சொல்லி அந்த பொருளை எப்படியாவது விற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பண்டத்தை விற்பனை செய்கின்றான் என்றால், அந்த மனிதன் செய்கின்ற பாவம் அல் யமீனுல் கமூஸ் எனப்படுகின்ற பெரும்பாவங்களிலே ஒன்று. ஒரு சாதாரணமான பாவம் அல்ல. அவன் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஈமான்தாரி என்று தன்னை காட்டிக்கொள்ளலாம், அவனுடைய பெயர் அவனுடைய பேர்த் சர்டிபிகேட்டிலே அது முஸ்லீம் பெயராக இருக்கலாம், நாளை மறுமையிலே ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்துக்கு அவன் ஆளாகின்றான். காரணம் என்ன? அல்லாஹு தாலா அவனோட பேச மாட்டான், அவனை பார்க்க மாட்டான், அவனை சுத்தம் செய்ய மாட்டான், அவனை தூய்மைப்படுத்த மாட்டான் என்றால் அதனை விடவும் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் எதுவாக இருக்க முடியும்? ஒருவன் ஒரு பொருளை விற்கின்ற பொழுது அதிலே இருக்கின்ற உண்மையான குறைபாடுகளை சொல்லித்தான் விற்பனை செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் வருகின்ற வாடிக்கையாளரை ஏமாற்றுகின்ற நோக்கத்தோடு, அவனுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, எனக்கு எப்படியும் பணவிடம் வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒருவன் தன்னுடைய பொருளை விற்கின்றான் என்றால் நிச்சயமாக அவன் மிகப்பெரிய தவறை செய்கின்றான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிலரை எடுத்துக்கொண்டால் மது அருந்துவதை ஒரு ஹராமாக பார்க்கிறார்கள். நிச்சயமாக ஹராம். பன்றி இறைச்சி சாப்பிடுவது ஹராம். ஆனாலும் கூட தன்னுடைய பண்டத்தை பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்வதனை ஒரு ஹராமாக ஏன் பார்ப்பதில்லை? இப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் ஒரு அதிசயமான இஸ்லாமாக இருக்கிறது. இஸ்லாத்துக்கும் இப்படியான பண்புகட்ட நடத்தைகளுக்கும் இடையில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்று இஸ்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள், இஸ்லாம் விமர்சிக்கப்படுகிறது. இந்த இடத்திலே இருந்து சொல்வதற்கு நாம் வெட்கப்படவில்லை. மிக கவலையான ஒரு சூழ்நிலையிலே இருந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே கண்ணியமான கௌரவமான சமூகமாக பார்க்கப்பட்டோம் நாம் இந்த நாட்டிலே. இந்த நாட்டுக்கு தேவைப்பட்ட ஒரு பிரஜைகளாக பார்க்கப்பட்டோம். பல்வேறுபட்ட பதவிகள் இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டன. ஆனாலும் இன்று அந்த நிலையிலே மிகப்பெரிய ஒரு பலவீனம் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீனை விட்டும் நாம் எவ்வளவு தூரம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவு தூரம் எமது வாழ்க்கையிலே பரக்கத் இல்லாமல் போகும். முதலாவது. இரண்டாவது, அந்நிய சமூகங்களுடைய பார்வையிலே மதிப்பற்ற, மிகவும் தூசுக்கும் மதிப்பில்லாத ஒரு சமூகமாக நாங்கள் மாற்றப்படுவோம். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று லஞ்சம் வாங்குவதையும் கொடுப்பதையும் அல்லாஹு தஆலா கடுமையாக சாடி இருக்கின்றான். பிரைபரி என்று நாங்கள் சொல்லுகிறோம், சர்வசாதாரணமாக இன்று புழக்கத்தில் இருக்கின்ற ஒரு பண்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லஅன ரசூலுல்லாஹி அர்ராஷி வல் முர்தஷி, யாரெல்லாம் லஞ்சம் கொடுக்கின்றானோ, பிரைபரி கொடுக்கின்றானோ, கிம்பளம் கொடுக்கின்றானோ அவனை சபித்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கிம்பளத்தை, அந்த பிரைபரியை கேட்பவனையும் சபித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான், லா தர்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே உங்களுடைய சொத்து செல்வங்களை நீங்கள் மோசமான அசத்தியமான முறையிலே நீங்கள் சாப்பிட வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக வேண்டி உங்களுடைய ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் இப்படிப்பட்ட லஞ்சங்களை எல்லாம் கொடுக்க வேண்டாம். மக்களில் சிலருடைய சொத்து செல்வங்களை அநியாயமான முறையிலே பாவமான முறையிலே விழுங்குவதற்காக வேண்டி இந்த லஞ்சத்தை நீங்கள் கொடுக்கின்றீர்களா? நீங்கள் தெரிந்து கொண்டே இதனை செய்கின்றீர்களா என்று குர்ஆனிலே அல்லாஹ் கேட்கிறான். அருமை சகோதரர்களே, எப்படியாவது உழைக்க வேண்டும், எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், அதற்கு மேல் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தால் தான் அதனை சாதிக்க முடியும் என்று நினைத்தால் எங்களுக்கு ஒரு மௌத் இல்லையா, எங்களுக்கு ஒரு கபருடைய வாழ்க்கை இல்லையா, எங்களுக்கு மறுமை வாழ்க்கை கிடையாதா? நாம் யாரை ஏமாற்ற பார்க்கிறோம்? அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் லஅனத் செய்திருக்கிறார்கள், சபித்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் மிச்சம் ஜெனுவின் ஆனவன், அவனுடைய கொடுக்கல் வாங்கலிலே, அவனுடைய வார்த்தைகளிலே, அவனுடைய நடவடிக்கைகளிலே அவன் மிகவும் நல்லவன் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஹராமான பொருட்களை விற்பதும் ஹராம், ஹராமான பொருட்களை மற்ற நாம் சாப்பிடுவதும் ஹராம், அதே போன்று உதவியாக இருப்பதும் ஹராம் என்பதை மறந்துவிடக் கூடாது. போதை வஸ்துக்கள் என்பன ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஹராமாக பார்க்கப்படுகிறது. அது ஷைத்தானுடைய வேலை என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், நிச்சயமாக சூது விளையாடுவது, அது லொட்டரியாக இருக்கலாம், அது எந்த வடிவத்தில் வருவதாக இருக்கலாம், குதிரை ஓடுவதாக இருக்கலாம், எல்லாமே ஹராம். மதுவாக இருக்கலாம், அது ஹராம். ஆனால் மது குடிப்பது மாத்திரம் ஹராம் அல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதுவை அல்லாஹு தஆலா சபித்திருக்கிறான், அதனை குடிப்பவனை சபித்திருக்கிறான், அதனை மற்றவர்களுக்கு புகட்டுபவன், குடிப்பவன் அல்ல மற்றவர்களுக்கு புகட்டுபவனை அவன் குடிப்பவன் அல்ல மற்றவர்களுக்கு அவன் கொடுக்கிறான், அதனை விற்பவன், அதனை பிழிபவன். உங்களுக்கு தெரியும், திராட்சை பழத்திலிருந்து மது பிழியப்படுகிறது, ஆனால் அவன் குடிப்பவன் அல்ல, அவனும் சபிக்கப்படுகிறான். அதனை பிழியும்படி கேட்பவன், அதனை சுமந்து செல்பவன், யாரிடத்தில் எல்லாம் சுமந்து செல்லப்படுகிறதோ அப்படியானவன் அவ்வளவு பேரையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மது ஹராம், போதை வஸ்துக்கள் ஹராம். அது எங்களுக்கு மாத்திரம் ஹராம் அல்ல, மற்றவர்களுக்கும் ஹராம். அப்படியான கடைகளை நடாத்துவதற்கு நாம் கடைகளை வாடகைகளுக்கு கொடுப்பதும் ஹராம். அப்படியான மதுவை இடம் நகர்த்துவதற்கு எமது வாகனங்களை வாடகைக்கு கொடுப்பதும் ஹராம். அப்படியான ஸ்தலங்களிலே சென்று எங்களுடைய யாராவது அக்கவுண்ட் செய்கின்றார்கள் என்றால் அதுவும் ஹராமாக அமைகிறது. சிகரெட் என்பது ஹராம் என்று உலமாக்களால் பகிரங்கமாக பத்துவா வழங்கப்பட்டிருக்கிறது. அவற்றை குடிப்பதும் ஹராம். அதற்காக வேண்டி இப்படியாக உடந்தையாக இருப்பதும் ஹராம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, இவ்வளவு அழகான வழிகாட்டல், இவற்றையெல்லாம் செய்யும் சிறப்புமாக எங்களால் பின்பற்ற முடியுமாக இருந்தால் இந்த நாட்டிலே மதிக்கத்தக்க மகான்களாக நாங்கள் போற்றப்படுவோம். வாழ்க்கையிலே பொய் கிடையாது, வாழ்க்கையிலே ஏமாற்று கிடையாது, மற்றவர்களை சுரண்ட வேண்டும் என்ற உணர்வு கிடையாது. இதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மிக முக்கியமாக இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம், கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த நாட்டுக்குள் கடத்தி வருவது, இந்த நாட்டுக்குள் இருந்து கடத்தல் செய்வது, வெளியே கொண்டு போவது, ஸ்மக்லிங் என்று நாங்கள் சொல்வோம். அருமை சகோதரர்களே, இந்த நாட்டுக்கு நாங்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தி, இந்த நாட்டின் இது போன்ற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டும். இந்த நாட்டின் அரசாங்கம் போடுகின்ற சட்டங்கள் நியாயமான சட்டங்கள், அவற்றிலே பாவமான சட்டங்களாக இருந்தால் நாங்கள் பின்பற்ற தேவையில்லை தான். அவர்கள் சொன்னால் நீங்கள் மது அருந்துங்கள் கட்டாயமாக என்றால் மது அருந்த முடியாது, விபச்சாரம் செய்யுங்கள் என்றால் விபச்சாரம் செய்ய முடியாது. ஆனால் இந்த நாட்டின் பொருளாதார நலன்களை கருத்தில் கொண்டு, இந்த நாட்டின் தேசிய அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு ஒரு நாடு ஒரு சட்டத்தை போடுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவது என்பது அவசியம். காரணம், இந்த நாட்டோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறோம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் யாரோடையாவது ஒரு உடன்படிக்கையை அவன் செய்தால் அவன் கட்டாயமாக அதன் அவனை பேணுவான். வல்லதீன ஹும்லி அமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தங்களுடைய அமானிதத்தையும் அவர்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளையும் கவனமாக பேணுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். இந்த நாட்டில் இருப்பதாக இருந்தால் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் வாழ வேண்டும். அப்படி முடியாவிட்டால் துரோகம் செய்வதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று யாராவது சொல்லுவதாக இருந்தால் அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, போய்விட வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் பல்வேறுபட்ட சலுகைகளை அனுபவிக்கிறோம். அந்த சலுகைகள் அனைத்தும் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுவதற்கு விருப்பமாக இருக்கிறோம் என்ற உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் எங்களுக்கு தரப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டு தினங்களுக்கு முன்னால் இந்த நாட்டிலே 16 கோடி ரூபாய்க்கும் அதிகமான கரன்சி இந்த நாட்டிலிருந்து வெளியே எடுத்துச் செல்லப்பட்டது. 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக அது கணிக்கப்படுகிறது. அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று இன்னும் 2-3 தினங்களிலே வெளியே வரும். நேற்று பத்திரிகையின் ஒரு மிகப்பெரிய எழுத்துச் செய்தியாக அது வெளியே வந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஒரு தகவலையும் கண்ணீரோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. கடந்த வருடம் இந்த நாட்டிலே சுங்க திணைக்களத்திலே அகப்பட்டவர்களில் சுமார் 400 பேர் இருக்கிறார்கள். அவர்களிலே களிமா சொன்னவர்களுடைய தொகையை இந்த இடத்திலே சொன்னால் நீங்களே கவலைப்படுவீர்கள். அந்த தொகையை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்பவில்லை. ஏன் இதனை சொல்லுகிறோம்? அருமை சகோதரர்களே, இஸ்லாம் இதற்கு பொறுப்பல்ல. நிச்சயமாக தூய்மையான இஸ்லாம் இதற்கு பொறுப்பல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இருக்கின்ற இடத்திலே விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும். நாம் உழைப்பதற்கு எத்தனையோ வழிவகைகள் இருக்கின்றன, அவற்றை ஏன் நாங்கள் பின்பற்றக்கூடாது? இந்த நாட்டை தேசிய ரீதியாக கட்டியெடுப்பவர்களாக, இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்பவர்களாக நாம் ஏன் இருக்கக்கூடாது? லோ அபைடிங் சொசைட்டியாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள், நியாயமான சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அவற்றிலே ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை இருக்கும் என்று கண்டால் அதனை பாராளுமன்றத்துக்கு கொண்டு போகலாம். அதனை இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்ட அமைப்புகளிடத்திலே சென்று முறையிடலாமே தவிர, குறுக்கு வழிகளில் சம்பாதிப்பதற்கும் சமூகத்திற்கு கெட்ட பெயரை தேடி கொடுப்பதற்கும் இஸ்லாத்திற்கே அவப்பெயரை தேடி கொடுப்பதற்கும் யாராவது முயற்சிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனை பல தடவை இந்த இடத்திலே வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் நாங்கள் இந்த விஷயத்தை இப்படி இவ்வளவு பலவீனமாக நாங்கள் பார்க்கிறோம்? செக்குகள் ரிட்டர்ன் பண்ணப்படுகின்றன, கொடுக்கின்ற வாக்குறுதிகள் மறுக்கப்படுகின்றன, பொய் சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? சில நேரம் இஸ்லாமிய சூரத்துக்களில் இருப்பவர்கள் கூட இந்த தவறுகளோடு நேரடியாக சம்பந்தப்படுவதாக இருந்தால் அதனை எப்படி சொல்வது என்பது மிக முக்கியம். அருமை சகோதரர்களே, இதற்கான காரணங்களை பின்னணிகளை தேடிக்கொண்டு போனால் மிக முக்கியமான அடிப்படையான காரணம் ஈமானிலே இருக்கின்ற பலகீனம். எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரிப்பான், ஒவ்வொரு ரூபாயையும் எப்படி தேடினாய், எப்படி செலவழித்தாய், அவற்றுக்குரிய கணக்குகளை காட்ட வேண்டி இருக்கிறது என்ற பயம் இருந்திருந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட தவறுகளில் யாரும் ஈடுபட மாட்டார்கள். இரண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை, எங்களை பொறுத்தவரையில் எங்களிடத்திலே ஒரு வகையான மெட்டீரியலிஸ்டிக் மென்டாலிட்டி இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எப்போதும் சடவாத அடிப்படையில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எமது சமூகத்திலே கல்வியாளர்களுக்கும் படித்தவர்களுக்கும் ஆலிம்களுக்கும் இருக்கின்ற மதிப்பை விடவும் எமது சமூகத்திலே பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தான் அதிகமான மதிப்பு இருக்கிறது. எனவே எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறதா, நான் மதிக்கப்படுவேன். எனக்கு பல வீடுகள் இருக்கிறதா, நான் மதிக்கப்படுவேன். என்னை பொறுத்தவரையில் தாம்பீகமாக வாழ்கின்றேனா, நான் மதிக்கப்படுவேன். எனவே நான் எப்படியாவது பணத்தை திரட்ட வேண்டும் என்ற, குறுக்கு வழியிலாவது திரட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வு முஸ்லிம் சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கடன் வாங்கி கல்யாணம் செய்பவர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது. இதற்கான காரணம் இதுதான், எம்மிடத்தில் இருக்கின்ற சடவாத உணர்வு. ஈமானுடைய வெளிச்சம் இல்லாமல் போய்விட்டது. படித்தவர்களுக்கும் ஈமான்தாரிகளுக்கும் இஸ்லாத்திற்கு சேவை செய்பவர்களுக்கும் இருக்கின்ற மதிப்பெல்லாம் எடுபட்டு போனது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. குயிக் மணி என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவசரமாக தேட வேண்டும். அந்த ஒயிட் காலர் மென்டாலிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். எப்போதும் கஷ்டப்பட்டு பழக்கமில்லை, அவசரமாக உழைக்க வேண்டும், அதற்காக வேண்டி கல்வி தகைமைகளை பெற வேண்டுமே, தியாகம் செய்ய வேண்டுமே, மற்றவர்களோடு போட்டி போட்டு தியாகம் செய்து இந்த இடங்களுக்கு வர வேண்டுமே என்ற விருப்பம் இல்லாமல் இருப்பதும் குறுக்கு வழிகளிலே பணம் சம்பாதிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுவதற்கான பிரதானமான காரணமாக இருக்கிறது. எம்மை பொறுத்தவரையில் பையிங் அண்ட் செல்லிங் எனப்படக்கூடிய அந்த துறையில் தான் நாங்கள் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்வதிலும் நவீன உத்திகளை எமது பொருளாதாரத்திலே நுழைப்பதிலும் நாங்கள் அவ்வளவு தூரம் கவனம் எடுப்பவர்களாக இல்லை. மிக அவசரமாக உழைக்க வேண்டும், கோடிக்கணக்கில் உழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, இப்படியான சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்து சொன்னார்கள், அந்த மனிதன் ஜிஹாத் செய்துவிட்டு வருகிறான், வானத்தை நோக்கி கையை நீட்டுகிறான், யாரப் என்னை மன்னிப்பாயாக என்று துவா கேட்கிறான். ஆனால் அவன் உடுத்திருக்கின்ற உடுப்பு ஹராமானது, அவன் சாப்பிட்டிருக்கின்ற சாப்பாடு ஹராமானது, அவன் குடித்திருக்கின்ற பானம் ஹராமானது. ஃபன்னா யுஸ்தஜாபுலஹு, அப்படி இருக்கின்ற மனிதனுக்கு எப்படித்தான் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஜிஹாது செய்து விட்டு வருகிறான், தலை பரட்ட தலையாக இருக்கிறது, அவனுடைய உடம்பிலே தூசி படிந்திருக்கிறது, அவ்வளவு பெரிய ஒரு முஜாஹித், ஆனாலும் அவன் உழைத்த பணம் ஹராமானது என்றால் அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார். நாம் கவலைப்பட வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான். உலகத்து மக்களுடைய கண்களிலே மண்ணை தூவிவிட்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை நாங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் எங்களை புகழலாம், என்னுடைய ரப்பு என்னை பணக்காரன் என்று சொல்கின்றானா, என்னுடைய ரப்பு என்னை உண்மையான தூய்மையான முஸ்லிம் என்று சொல்கின்றானா என்பதை தான் அடிக்கடி பார்த்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. எந்த நேரம் மௌத்து வரும் என்று தெரியாது. களவெடுத்து பொய் சொல்லி ஏமாற்றி லஞ்சம் கொடுத்து வட்டி எடுத்து துரோகம் செய்து உழைத்த பணம் நிச்சயமாக எங்களோடு வரப்போவதில்லை. நாளை மறுமையிலே எங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே நின்று எங்களிடத்திலே அந்த கணக்குகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். மந்தலம கைத சிபிரம் மினல் அருள், ஒரு சான் முளத்தை ஒரு நிலத்தையாவது ஒருவன் அநியாயம் செய்வானாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே 7 நிலங்கள் அவனுக்காக வேண்டி மாலையாக போடப்படும் என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையில் எமது கொடுக்கல் வாங்கல்களை, எமது உழைப்பு முயற்சிகளை ஹலாலாக மாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நாங்கள் மிக நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களோடு விட்டுக் கொடுக்க வேண்டும். கடைசியாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான் ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வஷ்டரா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அருள் பாலிப்பானாக, அவன் விற்றாலும் வாங்கினாலும் மிகவும் ஜெனரஸாக நடந்து கொள்வான், மற்றவர்களோடு மிகவும் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வான், அவனிடத்தில் இறுக்கம் இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். இது தொடர்பாக உலமாக்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, பொறுப்புதாரிகளுக்கு பொறுப்பு இருக்கிறது. அனைவரும் இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்துகின்ற கடப்பாடுடையவர்களாக இருக்கிறார்கள். வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய சம்பாத்தியங்களை முழுமையாக ஹலாலான சம்பாத்தியங்களாக மாற்றிக்கொள்வதற்கு நீ அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நாங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பகுதிகள் ஏதாவது இருந்திருந்தால் அவற்றையெல்லாம் கொடுத்து அவர்களிடமிருந்து விடுதலை அடையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நீ நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே மிகவும் சிறப்பாக சந்தோஷமாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.